நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் கவனகர் கனக சுப்புரத்னம் ஐயா அவர்களே.
வணக்கம் ஐயா கனக சுப்புரத்னம்.
முதலில் நேர்களுக்கு இந்த கவனக கலை என்றால் என்ன என்று சொல்லுங்களேன்.
கவனத்தை அகற்றில் வைப்பது கவனகம். நம்மை சுற்றி நடக்கும் செய்திகளை கவனமாக கவனித்து அதை அகற்றில் பதித்துக் கொண்டால் அதுக்கு கவனக கலை அப்படின்னு பேரு. ஒன்னு நினைவாற்றல், ஒன்று வந்து ஞாபக சக்தின்னு சொல்லக்கூடிய நினைவாற்றல் மெமரி பவர், இன்னொன்னு வந்து விழிப்பு நிலை, முழு விழிப்பு நிலை, டோட்டல் அவேர்னஸ். ரெண்டும் கலந்தாதான் அந்த கலை.
இந்த கலையை நீங்கள் உங்களது அப்பாவிடம் இருந்து கற்றிருக்கிறீர்கள், ஆனால் அவர் காலமான பின்னர் தான் அந்த கலைக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். அது எப்படி?
என்னுடைய ஆமா தந்தை திருக்குறள் ராமையா வந்து பதின் கவனகம் பத்து அவதானம் தச அவதானம் செஞ்சாரு. அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த கலை அழியக்கூடாது அப்படின்ட்டு அதை நான் கொஞ்சம் நல்லா இது பண்ணி பதினாறு கவனகமா சோதச அவதானம் அப்படின்னு பதினாறு கவனகமா மாற்றி செஞ்சிருக்கேன். அவருடைய மறைவுக்கு பிறகுதான் அந்த துறைக்கு நான் வந்தேன். அதுக்கு முந்தைய நான் வந்து ஆசிரியர் பத்தாண்டுகள் பணிபுரிந்தேன். அதன் பிறகு ஒரு வணிகரா இருந்தேன், ஒரு பெரிய நிறுவனத்துல வணிகரா இருந்தேன். அப்பா மறைவை ஒட்டி இந்த மகத்தான கலைக்கு மரணம், ராமையா உன் முடிவு மனித முடிவல்ல, தமிழ்நாட்டில் ஒரு மகத்தான கலையின் மரணம் அப்படின்னு அந்த இரங்கல் கூட்டத்துல கவிஞர் தாரா பாரதின்னு ஒரு கவிஞர் கவிதையை வாசிச்சாரு. அதை கேட்டுட்டு நான் சொன்னேன், மனித உடல்கள் தான் மரணமடைய வேண்டும், நம்முடைய முன்னோர்கள் வளர்த்த மொழி, கலை, பண்பாடு, நாகரிகம், சமயம், இலக்கியம் போன்ற எதுவும் மரணம் என்று சொல்லாமல் மூடப்படக்கூடாது. அதனால ஒரு ஆண்டு அவகாசம் முடிஞ்ச என் தந்தையார் செய்த கலையை நான் மீண்டும் செய்து காட்டுகிறேன்னு சொல்லி, ஏன்னா ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் ஒன்று முடியும் என்றால் இன்னொரு மனுஷனாலே முடியும். எனவே ஓராண்டு அவகாசத்துல நான் திருக்குறள் 1330 மனப்பாடம் பண்ணி அதை தலைவராக கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சொல்ற மாதிரி என்னுடைய ஆற்றலை வளர்த்து 16 கவனகமாக டெவலப் பண்ணி அதை சயின்டிபிக்கா எப்படி நடக்குது, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி எப்படி இந்த மனம் வேலை செய்யுது அப்படின்ற செய்தி எல்லாம் சொல்லி ஐயா நான் வந்து அதை விரிவுபடுத்தி 1986 முதல் ஒரு 30 ஆண்டுகளா உலகம் பூரா அதை போய் ஐயா பரப்பிச்சுங்களா.
உங்களுடைய அப்பா 10 விடயங்களை அவதானம் செய்தார் என்று கூறினீர்கள், ஆனால் நீங்கள் அதை மீறி 16 விடயங்களை அவதானம் செய்யும் ஒருவராக வளர்ந்திருக்கிறீர்கள்.
ஆமா, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டேன். ஆங்கில திருக்குறள்லாம் சொல்ற மாதிரி இன்னொரு கணிதங்கள்ல சில வித்தியாசமானது, அதெல்லாம் அதிகப்படுத்தி அந்த 16 கவனகமா மாத்திட்டேன்.
சரி, இந்த 16 விடயங்களையும் ஒரே நேரத்திலேயே கவனம் செலுத்துவதா? அப்படியா? அது சற்று விரிவாக சொல்லுங்களேன் ஐயா, புரியவில்லையே.
அது ஒரே நேரத்துல மாதிரி தான் தெரியும், அது 16 ஃபோல்டர்ஸ் மாதிரி பிரிச்சுக்கணும். இப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போதே இன்னொரு நிகழ்ச்சியும் நடக்கும், இதுலயும் அதுலயும் மாறி மாறி போடுற மாத்தணும். இப்ப நம்ம ஒரு கேள்விக்கு விடை சொல்லும் போது பூ வைப்பாங்க, மணி அடிப்பாங்க, இன்னும் அது மாதிரி ஒன்று செய்வாங்க. அதை இதை செஞ்சு இது சொல்லிட்டு இருக்கும் போதே அதையும் கவனிச்சுக்கணும். இப்படி 16 செய்திகள் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். அதை முழுமையா கவனிச்சுட்டு கடைசியா நிகழ்ச்சி முடியும் போது
என்ன காரியங்களை எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
வேறு இப்ப பேசிட்டு இருக்கும் போது நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரி சில குறிப்பு எல்லாம் பக்கத்துல அதிகமா வச்சிருக்கேன். அதே சமயத்துல மற்றவங்க வந்தாங்கனாலும் கைகள் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்.
சரி, இப்ப இந்த கவனகம் என்பது ஞாபக சக்தி குறித்ததா, அவதானம் குறித்ததா, அல்லது ஆரோக்கியம் குறித்ததா?
கவனகம் என்பது ஞாபக சக்தி, முழு விழிப்பு நிலை, மனம் விழிப்பா இருக்கணும், அது ரெண்டுதான் அதுல முக்கியம். அப்புறம் ஆழமான அறிவு இருக்கணும், இது ஞானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் இருந்தா தான் அவங்களுக்கு வெண்பா ஏற்ற முடியும், எந்த கேள்விக்கும் நம்ம பதில் எதிர்கொள்ள முடியும். எல்லா விஷயத்திலையும் அவங்க எது கேட்டாலும் நம்ம முழுமையா சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அறிவு திறத்தை நம்ம வச்சிருந்தா தான் சமாளிக்க முடியும்.
அப்ப இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும். அப்படியா?
ஒரே நேரத்துல இல்ல, மாறி மாதிரி நடந்துட்டே இருக்கும், பாக்குறது ஒரே நேரம் மாதிரி தெரியும், ஆனா அந்த உள்ள பதிகிறது ஒரு சொல்றா தான் போய் உள்ள போகும். உன்னை வாங்கும்போது ஒன்னு அடுத்தது வெயிட்டிங் அடிக்கும், மனதுக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் வேலை செய்யற மாதிரி தான் அது நடக்கும்.
அப்ப இந்த கம்ப்யூட்டர் அல்லது கணினி ஒரே நேரத்தில் பல விடயங்களை பதிந்து வைத்திருப்பதை பற்றி கூறுகிறீர்களா, அல்லது பல விடயங்களை அதிக வேகத்தில் கணக்கிட்டு சொல்லக்கூடியதை அந்த விடயத்தை சொல்கிறீர்களா, அதாவது வேகமாக புரிந்து செயல்படும் திறன்?
இல்ல, வேகம் அதெல்லாம் அதுல சொல்ல முடியாது. அது வந்து ஒரே நேரத்துல அதை செய்யும், அவ்வளவுதான். வேற வேற வேலைகளை மாறி மாறி அந்த போர்டு மாற்றி செய்யும், அவ்வளவுதான். அத குயிக்கா செய்யறதுன்றது அது வேற மாதிரியான திறமை. ஒரு கணக்கை வேகமா செய்யறது அல்லது நீண்ட கணக்குகள பெரிய கணக்குகளை செய்யறதுன்றது அந்த கணித மாதிரி சவுந்தலா மாதிரி அது ஒரு திறவி கூறு, அது வேறு. இது வந்து பயிற்சியினால வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்.
சரி, இதை ஒருவர் எப்படி கற்றுக்கொள்ளலாம்?
ஒருவர் கற்றுக்கொள்ளணும்னா நான் ஒரு ரெண்டு நாள் பயிலரங்கு நடத்துவேன். அதுல வந்து எப்படி எல்லாம் மனதை வந்து ஒருங்கிணைக்கணும், அது கான்சென்ட்ரேஷன் என்ன, அவேர்னஸ்னா என்ன, மன ஒருமை என்பது என்ன, முழு விழிப்பு நிலை என்பது என்ன, ஒன்னொன்னா ஒரு ஒரு கவனம் செய்யறதுக்கு எந்த மாதிரியான மனநிலை வேண்டும் அப்படின்றதெல்லாம், ஒரு உடல் அளவுல எப்படி ஒரு ஆரோக்கியம் இருக்கணும், எந்தெந்த பயிற்சிகளை செஞ்ச மனம் ஒடுஞ்சும், அந்த செய்திகளை எல்லாம் சொல்லி அதுக்கு ஒரு நோட்ஸும் கொடுத்து அந்த பயிற்சிகளையும் சொல்லி தருவேன். பல ரகசியங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். உடல் பற்றிய ரகசியம், மனம் பற்றிய ரகசியம், அதையும் தாண்டி அறிவோட ரகசியம், அதையும் தாண்டி சித்தத்தோட பதிவு அந்த ரகசியம், இன்னர் அவேர்னஸ் சொல்லக்கூடிய உள்முக உலகத்தோட விஷயங்கள் எல்லாமே இந்த பயிற்சியில வந்துடும்.
இப்ப உங்களுடைய நேர்காணலை ஆஸ்திரேலியாவில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு நேயர் இது குறித்து மேலும் படிக்க வேண்டும், அறிய வேண்டும் என்று விரும்பினால் என்ன செய்யலாம்?
ஆஸ்திரேலியாவாசி வந்து நான் இதுக்கு நூல் எழுதியிருக்கேன், நூலை படிச்சுக்க வேண்டியதான். இது சம்பந்தமா சீடியெல்லாம் பேசியிருக்கேன். நினைவாற்றல் வளர வானமேனம் இல்லை, அது மாதிரி மனம் ஒரு கணினி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படின்னு அந்த மனம் சார்ந்த நூல்கள் ஒரு நான்கைந்து அது எழுதியிருக்கேன். அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி நேர்ல நம்ம பயிற்சி கொடுத்தா தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து உலகம் புறம் போயிருக்கேன், பல நாடுகள்ல போய் பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஒரு முடிப்பு நிலையை கொண்டு வந்துட்டு அப்புறம் இதை தொடர்ந்து செய்யுங்க, இதுல வந்து மாற்றம் இருந்தா சந்தேகங்கள் இருந்தா மட்டும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து வந்துடுவேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ் மக்களின் பழங்கலைகளில் ஒன்றான கவனக கலையை முன்னெடுக்கும் கவனகர் கனக சுப்புரத்தினம். இப்ப உங்களை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களா ஐயா?
நான் பயிற்சி பெற்றவங்க ஒரு நான்கு ஐந்து பேர் இப்ப அது செய்யறாங்க. ஆனா யாருமே அத ப்ரொஃபஷனலா செய்யல. வேற வேற நிகழ்ச்சி வேற வேற தொழில் இருக்காங்க. எப்பயாவது ஒரு பவரா போய் கொஞ்ச நேரம் காட்டுறாங்க. மற்றபடி
உடல் பயிற்சியும் சேர்ந்து வருகிறதா அல்லது அது தனியா?
மனம்னாலே உடலும் மனமும் ரிலேட்டட் தானே. இந்த மனம் என்பது ஒரு இயந்திரம், ஒரு வெப்பம். அது சரியா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தணும்னா நம்ம ஆரோக்கியமா வாழலாம், நல்ல பணக்காரனா வாழலாம், புகழ் பெறலாம், கௌரவத்தை அடையலாம், ஆன்மீகத்திலையும் நம்ம என்ன விரும்புறோமோ அந்த வெற்றி அடையலாம். அது அடக்க தவறிட்டோம்னா அதுக்கு பலியாகி நோய்களுக்கும் நொடிகளுக்கும் வறுமைக்கும் பல்வேறு விதமான குழப்பங்களுக்கும் மன துன்பங்களுக்கும் ஆளாகி வாழ்க்கையை நரகமா மாட்டிக்கலாம். இந்த நரகமா சொர்க்கமானத இந்த மனித ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துற முறையில தான் இருக்கு.
சரி, உங்களுடைய வெள்ளை சட்டை மஞ்சள் துண்டு அது குறித்து நீங்கள் பல இடங்களில் சொல்லி இருக்கிறீர்கள். எமதினியர்களுக்காக அது ஏன் என்று சொல்லுங்களேன்.
அதாவது வள்ளலார் வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இந்த லேட்டஸ்ட் திருப்பி தரிசுன்னு சொல்லலாம். அவர் தான் இப்ப வந்து 180 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல அதீதமான விஷயங்களை நமக்கு 6000 பாடல்கள் வழியா சொல்லியிருக்காரு. அவரே தன்னுடைய தேகத்தை ஒளி தேகமா மாற்றி கலவை போட்டிட்டாரு. கலந்து பார்த்தா இல்லைன்ற மாதிரி அந்த டிஸ்அப்பியரன்ஸ்னு ஒரு பெரிய சாதனையை செஞ்சு அனுப்பிச்சாரு. அப்ப வள்ளலார் சன்மார்க்கக்கூடிய ஏற்றினாரு. அதுல வந்து மஞ்சள் வெள்ளன்னு அந்த வண்ணத்தை போட்டாரு. அந்த மஞ்சள் என்பது பொன்னம்பலம். அது வந்து மலக்குற்றம் இல்லாத தேகத்தை அடைந்து சில அனுபவங்களை பற்றினா அந்த மஞ்சள் நிலை அடையலாம். அது மாதிரி சளி குற்றம் இல்லாத தேகத்தை பெற்று தவத்துல ஒடுக்குனீங்கன்னா அந்த வைர நிலை அடையலாம். அந்த மஞ்சள் அப்படின்னு போட்டாரு. அது இயல்பா அந்த மஞ்சள் வெள்ளையும் யார் யாரெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மரணம் என்பது நெருங்கலை கலைஞர் உட்பட. அவருக்கு 40 வருஷத்துக்கு முடிவு சொன்னாங்க. அப்பயே சைவ நெருக்கி வந்துட்டாரு. ஒரு கண் திருவள்ளுவர், ஒரு கண் வள்ளலார்னு சொல்லிட்டு திருவள்ளுவரை வெளியில காமிச்சுக்கிட்டாரு, வள்ளலாரை வெளியே காமிச்சுக்கல. உள்ளுக்குள்ள அவர் ஒரு சன்மார்க்கவாதியாகவும் சைவ நெறியாளராகவும் 45 வருஷமா அந்த சைவ சன்மார்க்கத்திலேயே வாழ்ந்துச்சுனால அவரால் இன்னைக்கு வரைக்கும் அவர் நெருங்க முடியலையான.
சரி, உங்களுடைய அப்பா இந்த கலையை உங்களுக்கு கற்றுத்தரும் சந்தர்ப்பங்கள் இருந்தும் கூட அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விட்டு விட்டீர்கள். இந்த கலையை கற்றுக்கொண்ட நீங்கள் எத்தனை பேருக்கு இதை கற்றுக் கொடுக்கிறீர்கள்?
உலகம் கூட கற்றுக் கொடுத்துருக்கேன், சொல்லிக் கொடுத்துருவேன். அவங்க விற்பனை விரும்புவாங்க எடுத்துக்கலான்ற மாதிரி அந்த நோட்ஸை கையில கொடுத்துருவேன். ஒளிமுறை வச்சுக்க மாட்டேன். நான் வந்து எங்க அப்பாட்ட வந்து சத்துக்கிலேயே தவிர குலவிச்சை செல்லாமல் பாடம்படும் அந்த பழமொழிக்கணுங்க. அவர் நடக்கும்போதே அது காணிக்கும் போதே சரி இப்படி இருக்கு இருக்கும் பாத்துக்குவேன். அப்படி அதுக்கு ஆதரவு கிடையாது. தமிழ்நாட்டுல எல்லாம் வறுமை சுயசூழ்நிலையும் யாரும் இருக்கு சரியான ஆதரவு தராதனால யாராவது கட்டி இருப்பாங்க. நம்ம நாட்டுல வியாபாரம் பண்ணோம்னா நல்ல வருமானம், நல்ல காரியம் வச்சுட்டு வசதியா வாழலாம். இதை செஞ்சுக்கிட்டு எல்லாம் கூப்பிடலாம், காசு கொடுப்பாங்க, இதனோட கட்டணம் பிடிக்க வாழ்க்கைன்னு அதை நாங்க விட்டுட்டோம், வேர்த்தியாகி விட்டுட்டோம். அப்புறம் வந்து எல்லாரும் வருத்தப்படுறாங்களே, அரசாங்கம் எல்லாம் அமைச்சர் எல்லாம் சொல்றாங்களேன்ட்டு அப்புறம் வந்தோம். வந்த பயிர்தான் தெரிஞ்சது இது ஒரு நல்ல ப்ராடக்ட், உலகம் பூரா இதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குன்னு தான். அப்புறம் அத இவங்களை தமிழ்நாட்டுல இந்த அரசியல்வாதிகள் இவங்களெல்லாம் நம்பல, இதெல்லாம் போங்கட போச்சு பசங்களாம் டீ போட்டு நான் இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டேன். இப்ப அவனுங்க நம்பச்சாடணும், நான் அவனை பேசுறதில்லை. மக்கள் இதுக்கு ரொம்ப ஆதரவு, ரொம்ப நம்ம மேல அளவுகிட்ட அன்பு. உலகம் பூரா எங்க போனாலும் நான் போய் போய் காலிட்டு உட்காந்துக்கலாம், அந்த அளவுக்கு மக்களுடைய அன்பு இருக்கிறதுனால நானும் யாரையும் எதிர்பார்க்கறதில்லை.
இறுதியாக ஒரு கேள்வி ஐயா, உங்களுடைய கொள்கைகளிலே ஒன்று பட்டினி இல்லாத தமிழ்நாடு, பஞ்சம் இல்லாத தமிழ்நாடு என்பது, அந்த கொள்கையின் செயற்பாடுகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது?
எனக்கு அந்த கவர்னர் மூலத்தோட மாநிலங்கள் நடத்தினேன், அதோட பயிற்சி ஏற்பு நடத்தினேன், அதோட தென்னாடுடைய சிவன் அரசு அப்படின்னு நானே ஒரு அரசாங்கம் வச்சிருக்கேன். அதுல ஒரு 3000-4000 பேர் முன்பேச்சு. அதனுடைய லட்சியம் 6 தான், இதலோகத்துக்கு 3 லட்சியம், பரலோகத்துக்கு 3 லட்சியம். இதுல ஒரு லட்சியம் பசிப்பு இருக்கிற தமிழ்நாடு. தென்னாடுடைய சிவனரசு சேர்ந்தவங்க பசியும் சொல்லக்கூடாது. யார் வீட்டுல பசி இருக்குனாலும் அங்க அவங்களுக்கு அந்த பசி நிற்கக்கூடிய வளமான நதிகளை நாங்கள் காட்டுவோம். அடுத்து நோய் இருக்கக்கூடாது. நாங்க சில டிப்ஸ் வச்சிருக்கோம், ஹெல்த் டிப்ஸ், ஒரு 14-15 டிப்ஸ் இருக்கு. அது எல்லா புத்தகங்களையும் எல்லாத்துலயும் நாங்க வெளியிட்டு இருப்போம். அந்த டிப்ஸ் அவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நோய் வராது. இப்ப நாங்க எப்படி எங்களுக்கு எப்பொழுது கிடையாது, சீகாத்து கிடையாது, சிக்கன் குனியா, மட்டன் குனியா, தக்காளி குனியா எதுவுமே கிடையாதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி அவங்களும் தாராளமா சொல்லலாம். என்ன பாத்துட்டாங்கன்னா, என்னுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டாங்க, என்னுடைய பேரிக்கு வந்துட்டாங்கன்னா அதோட மருத்துவ செலவு 0 ஆயிரும், நோய் எதுவும் வராது. அந்த மாதிரி அதாவது பசித்துணியற்ற தமிழ் தமிழர்கள், நோய் நொடியற்ற தமிழர்கள் 2வது லட்சியம். 3வது லட்சியம் தமிழனுக்கு வறுமை இருக்கக்கூடாது. அது வறுமை இருக்கிற மாதிரி செய்யறது எங்களுடைய அரசியல்வாதிகள் தான் செய்யறாங்க. அதனாலதான் அவங்களை ரொம்ப கடுமையா நான் சாடுறது, ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டது. தமிழ்நாட்டை வந்து சீரழிச்சுட்டாங்க, அதனாலதான் இந்த வறுமை இருக்கு. இல்லாட்டி தமிழனுடைய அறிவுக்கு வந்து இன்னைக்கு உலகம்பூரம் அவங்க வந்து அவன் தான் ஈவர்களுக்கு நிகரான பணக்காரனா இருக்க வேண்டிய தகுதி உள்ளது. ஆனா அதை அடையவிடாதபடி ஒரு 4 நாட்டு எதிரிகளுக்கு இங்க உடந்தையா இருந்துட்டாங்க. இத்தாலி, இஸ்ரேல், இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற அதிக சக்திகளுக்கு இந்த நாட்டு அரசியல்வாதிகள் கைத்தூரிகளாக, புரோக்கர்களாக இருந்து இதுவரைக்கும் ஒரு 40 ஆண்டுகளா அந்த நாடை வந்து அவங்க செலுத்திட்டாங்க. அதனால எல்லாரும் வறுமை, சாப்பாட்டு வழி இல்ல, இந்த மாதிரி கஷ்டங்கள் நான் அதை விழிப்புணர்வு சொல்றேன். அஞ்ஞானம் இருக்கக்கூடாது, ஞானமானா இருக்கணும். எல்லாரும் மரணம் இருக்கக்கூடாது, அவனா சுற்றா பண்ணுறது எந்த ஏமனும் நம்மளுக்கு கொண்டு வைக்கிறாரு. இதுதான் என்னுடைய முழு முதல் லட்சியம்.
மிக்க நன்றி ஐயா. ஆஸ்திரேலிய தமிழர்கள் சார்பில் நன்றியுடன் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆஸ்திரேலிய தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பா தெரிவிக்கிறேன். நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.